நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மரியம்.
வணக்கம் ரேணுகா.
கொரோனா கட்டுப்பாடுகள் எல்லாம் கட்டம் கட்டமாக தளர்த்தப்பட்டு இப்போது ஒரு வழியாக பயண கட்டுப்பாடுகளும், குறிப்பாக இந்த சர்வதேச பயண கட்டுப்பாடுகளும் ஓரளவுக்கு வழமைக்கு திரும்ப ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு முதலில் சொல்லுங்கள் மரியம், ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் வெளிநாடு செல்வதென்றால் இப்போது அறிவிக்கப்பட்ட புதிய மாற்றங்களின்படி என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
ஆமாம் ரேணுகா, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸுக்கு பிறகு ஆஸ்திரேலியா வந்து அந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மற்றும் பார்டர் க்ளோஷர்ஸ் அனைவற்றையும் அகற்றுவதற்கு படிப்படியாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. நிறைய சேஞ்சஸ், நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கின்றன. குறிப்பாக அதிலும் இப்பொழுது நான் சொல்ல போறேன் நவம்பர் 1st இருந்து இந்த வருடம் இருக்கின்ற அப்டேட். நவம்பர் 1st ஃபுல்லி வேக்சினேட்டட், அதாவது இந்த கோவிட் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருப்பவர்கள் எந்த விதமான டிராவல் எக்ஸம்ஷனும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு எந்த நாடுகளுக்கும் பயணம் செய்யலாம். அவர்களுக்கு டிராவல் எக்ஸம்ஷன் தேவையில்லை. அதே போன்று வேக்சினேஷன் மேண்டேட்ரி இல்லாத, வேக்சினேஷன் எடுக்க தேவையில்லை என்று சொல்லுகின்ற 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களும், அதே போன்று வேறு பல ரீசன்ஸ்களுக்காக வேக்சினேஷன் எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள், அதிலும் ஸ்பெஷலாக மெடிக்கல் ரீசன்ஸ்களுக்காக இந்த வேக்சினேஷனை எடுக்க முடியாது என்று கூறுபவர்களும் கூட இந்த டிராவல் எக்ஸம்ஷன் தேவையில்லை என்ற அந்த பரியறைக்குள் வருவார்கள். ஆனால் இவர்கள் கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸம்ஷன் எவிடன்ஸ் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் நாங்கள் இங்கே ஃபுல்லி வேக்சினேட்டட் என்று சொல்லும் பொழுது ஆஸ்திரேலியாவிலே எல்லா வேக்சின்ஸ்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸ்பெஷலி TGA என்று கூறுகின்ற தெரப்பியூட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த வேக்சின் போட்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்களைத்தான் அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஃபுல்லி வேக்சினேட்டட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளியிலேயே செல்லலாம். இவ்வாறு வேக்சின் பண்ணாதவர்கள், அவர்கள் ஆஸ்திரேலியன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, பெர்மனன்ட் ரெசிடென்டாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த எக்ஸம்ஷனுக்கு உள்ளாக மாட்டார்கள். அவர்கள் டிராவல் எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணித்தான் நாட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அதே சமயம் இதெல்லாம் இந்த ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ்களுக்கு உரிய ரூல்ஸ். ஆனால் டெம்பரரி விசா ஹோல்டர்ஸ் ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியே செல்வதென்றால் அவர்களுக்கு எந்த விதமான எக்ஸம்ஷனும் தேவையில்லை. அவர்கள் ஃபுல்லி வேக்சினேஷன் பண்ணியிருக்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. இப்போது நான் சொன்ன இந்த எல்லாமே நவம்பர் 1st நடைமுறைக்கு வந்த அப்டேட்ஸ்.
சரி மரியம், இப்போது வந்து ஆஸ்திரேலியாவுக்குள் வருவதென்றால் என்னென்ன நடைமுறைகள் இப்போது இருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
1st நவம்பர் வந்த அப்டேட்ஸை தான் நான் இங்கு கூறுகின்றேன். ஆஸ்திரேலியாவுக்குள் வரும் பொழுது, ஆஸ்திரேலியா விட்டு போகும் பொழுது இருக்கின்ற நடவடிக்கைகளை போன்றே அதை விட சற்று கடினம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் உள் வரும் பொழுது நிறைய விடயங்களை பார்க்க வேண்டி இருக்கும். அதாவது நீங்கள் உள்ளுக்கு வருவதென்று சொன்னால் நீங்கள் டெஃபினிட்டாக டபுள் வேக்சினேட் பண்ணப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவின் TGA-னால் அப்ரூவ் பண்ணப்பட்ட வேக்சின்ஸ் போட்டவர்கள் மாத்திரமே ஆஸ்திரேலியாவிற்குள் வரலாம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ரூல் ஆகும். அடுத்தது வந்து குவாரண்டைன். முக்கியமாக ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், ஆஸ்திரேலியாவின் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹோம் அஃபேர்ஸ் எத்தனையோ விதமான ஃப்ளெக்சிபிளான ரூல்ஸ்களை ஆஸ்திரேலியாவிற்குள் நீங்கள் வரலாம் என்று சொல்லி கொண்டு வந்தாலும், ஆஸ்திரேலியாவுக்கு வர முன்பு நீங்கள் எந்த ஸ்டேட் எந்த டெரிட்டரிக்குள் வரப்போகின்றீர்கள் என்பதனை பார்த்து அந்த ஸ்டேட் டெரிட்டரியினுடைய ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஃபுல்லி வேக்சினேட்டட் டிராவலர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்குள் வருவதென்றால் விக்டோரியா, நியூ சவுத் வேல்ஸ் அண்ட் ACT ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி போன்ற 3 ஸ்டேட்களுக்குமே குவாரண்டைன் அவசியம் இல்லை, மேண்டேட்டரி குவாரண்டைன் இல்லை, வரலாம். ஆனால் ஏனைய ஸ்டேட்ஸ், மற்ற ஸ்டேட்ஸ்கள் அவர்களுடைய கட்டுப்பாடுகளை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் வரும் முன்பு அந்த ஸ்டேட்டுக்குரிய ரூல்ஸ், அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் என்னவென்று பார்த்து கொண்டு வருவது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் வெளிநாட்டில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர முன்பு உங்களுடைய ஃபாரின் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். எந்தெந்த நாட்டில் நீங்கள் வேக்சினேஷன் எடுத்தீர்களோ அந்த நாட்டினுடைய ஃபாரின் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு 72 மணிக்காலங்களுக்கு முன்பாக நீங்கள் அந்த டிராவல் டிக்ளரேஷனை பூர்த்தி செய்து அதிலே உங்களது டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அதனுடன் இணைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பிசிஆர் டெஸ்ட் பிரயாணத்துக்கு வித்தின் 72 hours நீங்கள் பிசிஆர் டெஸ்ட் எடுத்திருக்க வேண்டும், அது நெகட்டிவாக இருக்க வேண்டும். இப்படியான பல விடயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டி உள்ளது ஆஸ்திரேலியாவுக்குள் வருவதென்றால்.
அடுத்ததாக இப்ப டிசம்பர் 1st திகதியிலிருந்து புதிய கட்டுப்பாட்டு தளர்வுகள் வருவதாக அண்மையில் அறிவிக்கப்பட்டது, அது என்னென்ன என்று எங்களுக்கு விளக்கங்கள்.
ஸோ டிசம்பர் 1st இருந்து வரப்போகின்ற மாற்றங்கள் என்ன கவர்மெண்ட் அறிவித்திருப்பது, ஃபுல்லி வேக்சினேட்டட் டெம்பரரி அண்ட் ப்ரொவிஷனல் விசா ஹோல்டர்ஸ் தற்காலிக விசா ஹோல்டர்ஸ் மற்றும் ஸ்கில் மைக்ரேஷன் ஸ்கில் விசா ஹோல்டர்ஸ் ஹியூமனிடேரியன் விசாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சர்வதேச மாணவர்களுக்குரிய விசா வைத்திருப்பவர்கள் போன்றவர்கள் எந்த விதமான எக்ஸம்ஷன் டிராவல் எக்ஸம்ஷனும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லாமல் நாட்டுக்குள் வரலாம்.
சரி மரியம், இப்போது பலருக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி, இங்கே இருப்பவர்கள் தங்களது பெற்றோரை இங்கு வரவழைப்பது என்றால் அதற்கு என்ன செய்வது? பெற்றோர் விசாவை பொறுத்தவரையில் இப்போது என்ன நடைமுறை இருக்கின்றது மரியம்?
அந்த பெற்றோர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது என்று போட்ட அந்த பேன் வந்து நிறைய ஃபேமிலிஸை மென்டலி எஃபெக்ட் பண்ணி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். November 1st இருந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன் ஆர் ஆஸ்திரேலியன் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆர் எலிஜிபிள் நியூசிலாண்டர் இவர்கள் போன்றவர்களுடைய இமீடியட் ஃபேமிலி என்ற அந்த கேட்டகரிக்குள் பேரண்ட்ஸ் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களும் November 1st இருந்து அது இமீடியட் ஃபேமிலி கேட்டகரிக்குள் வந்து அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு டிராவல் எக்ஸம்ஷனுக்கு அப்ளை பண்ணி வரலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விசா இருக்க வேண்டும். என்னதான் அந்த டிராவல் எக்ஸம்ஷன் பெற்று வரலாம் என்று சொன்னாலும் உங்களுக்கு முறையான எலிஜிபிள் விசா ஒன்று இருக்க வேண்டும். அது இருந்தால் நீங்கள் டிராவல் எக்ஸம்ஷனுக்கு போட்டு வரலாம். இப்பொழுது நான் இந்த சொல்லுபவை எல்லாமே November 1st இருந்து அன்டில் நவ் தற்போது நடைமுறையில் இருக்கும் ரூல்ஸ் அப்டேட்ஸ். December 1st பிறகு இட் மே சேஞ்ச் மாறலாம்.
வியாழக்கிழமை ஒரு விசா மாற்றத்தை அல்லது ஒரு சலுகையை ஆஸ்திரேலிய அரசு அறிவித்திருந்தது. இந்த டெம்பரரி கிராஜுவேட்ஸ் விசா அதில் இருந்தவர்களுக்கான ஒரு சலுகை அறிவிக்கப்பட்டது. இந்த சலுகையை பற்றி எங்களுக்கு விளக்க முடியுமா?
ஆமாம், சப் கிளாஸ் 485 என்று சொல்கின்ற டெம்பரரி கிராஜுவேட் விசா என்பது ஆஸ்திரேலியாவிலே ஒருவர் வந்து சக்சஸ்ஃபுல்லாக 2 வருட படிப்பை முடித்தவுடன் கொடுக்கப்படுகின்ற ஒரு விசா. அது வந்து 18 மாதங்களுக்கு கொடுக்கப்படும், 2 வருடங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த விசாவில் இருந்து அவர்கள் எந்த ஸ்டேட்டிலும் இருக்கலாம், என்ன வேலையும் செய்யலாம் என்ற ஒரு மிகவும் ஒரு ஒரு அவசியமான ஒரு தேவையுடைய விசாவாக இருந்தது. இந்த கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் பண்ணி பார்டர் க்ளோஷர்ஸ் ஏற்பட்டவுடன் அநேகமான மாணவர்கள் திரும்பி தங்களது நாட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது இந்த விசாவில் இருந்தவர்கள் அதனை முழுமையாக ஆஸ்திரேலியாவில இருந்து அனுபவிக்க முடியாது போன படியினால் இந்த சப் கிளாஸ் 485 விசாவிலே இருந்து கொண்டு வெளிநாடுகளிலே இருந்தவர்கள் அந்த விசா காலம் 2020 February அந்த விசா முடிந்திருந்தால் அவர்கள் மீண்டும் அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த சப் கிளாஸ் 485 டெம்பரரி கிராஜுவேட் விசாவை பொறுத்தவரையில் அது ஒரு தரம் தான், ஒரே ஒரு தரம் தான் நீங்கள் உங்களது படிப்பை முடித்த பின்பு அப்ளை பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதன் பின்பு நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட் விசாக்கள் வேண்டுமானாலும் பெற்றிருக்கலாம், படிப்பினை முடித்திருக்கலாம், பட் யூ ஆர் நாட் அலாவ் டு அப்ளை ஃபார் அனதர் விசா. இட்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு தரம் கிராண்ட் பண்ணப்படுகின்ற ஒரு விசா. ஆனால் இப்போது வந்திருக்கும் மாற்றத்தின் பின்பு நீங்கள் மீண்டும் ஒரு முறை 2வது முறையும் அப்ளை பண்ணி அந்த விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எத்தனை வருடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ, உதாரணத்துக்கு 18 மாதங்கள் அல்லது 24 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த முழுமையான பீரியடை நாங்கள் உங்களுக்கு அந்த விசா கிராண்ட் மூலம் தருவோம் என்பது. அடுத்தது அதில் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த 485 விசா வந்து ஆன்ஷோவில் மாத்திரம், அதாவது ஆஸ்திரேலியாவிற்குள் இருந்து கொண்டு மாத்திரம்தான் அப்ளை பண்ண முடியும் என்று தான் முதலில் இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் ஆஃப் ஷோ அந்த பேண்டமிக்கினால் போய் வெளியில் இருந்து அந்த விசா முடிந்தவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் வர முடியாது தானே, விசா இல்லை. ஆனால் அவர்கள் ஆஃப் ஷோரில் இருந்து கூட அந்த விசாவுக்கு அப்ளை பண்ணி அந்த விசாவினை பெற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் நாட்டிற்குள் வரலாம். அத்துடன் சேர்ந்து இந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவிலே சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், வொக்கேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங் முடித்தவர்களுக்கு அந்த இந்த விசாவை எடுப்பதற்கு சில ஒரு கடினமான ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ்கள் இருந்தன, அவற்றையெல்லாம் தளர்த்தி ஒரு ஈஸியான வேயில் கண்டிஷன்ஸ்களை கொடுத்திருக்கின்றன. அது ஒரு டீட்டெயிலான விடயம், இங்கே விரிவாக என்னால் கூற முடியாது. அந்த விரிவான விளக்கத்தை பெற வேண்டியவர்கள் ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலே போய் பார்த்தால் லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே அந்த விசா சப்கிளாஸ் 485 அந்த செக்ஷன்லேயே நீங்கள் அதனை பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இந்த சப்கிளாஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னும் ஒரு முக்கியபடியான் தான் அந்த இந்த மாஸ்டர்ஸ் முடித்தவர்களுக்கு ஏற்கனவே 24 மந்த்ஸ் 24 மாதத்துக்கு தான் அந்த விசா கொடுக்கப்படும். இப்பொழுது மாஸ்டர்ஸ் பை கோர்ஸ் ஒர்க் முடித்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 வருடத்தில் இருந்து 3 வருடங்களுக்கு அந்த விசாவை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த விசா எக்ஸ்டென்ஷன் பீரியட் 3 வருடமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்துவிட்டு 485 விசா 18 மாதங்கள் எடுப்பவர்கள் 24 மாதங்களாக இப்பொழுது எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அப்படியான பல சலுகைகளும் இந்த விசாக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் முழு விவரங்களும் ஹோம் அஃபேர்ஸ் வெப்சைட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
அடுத்த இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது மரியம், அதாவது இப்போ டூரிஸ்ட் விசா சுற்றுலா விசாவில் இங்கு வருபவர்கள் நாங்கள் எங்களது குடும்பத்தினரையோ அல்லது நண்பர்களையோ இங்கு வரவழைக்க விரும்பலாம். அதே போன்று புதிதாக பெற்றோர் விசாக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் இப்போது தாக்கல் செய்ய முடியுமா? அதை ஏனென்றால் கொரோனா காரணமாக அதன் பரிசீலனை தடைப்பட்டிருந்ததாக அறிந்தோம், இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா? அந்த நடைமுறையை பற்றி ஏதாவது பிந்திய விவரங்கள் இருக்கின்றனவா?
ஆமாம் ரேணுகா, இப்படியான டூரிஸ்ட் விசா பேரண்ட்ஸ் விசா எல்லாம் நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருந்தோம் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பார்டர் க்ளோஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் தற்காலிகமாக விசா கிராண்ட் பண்ணுவதை நிறுத்தி இருந்தாலும் அதற்குரிய அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி பண்ணப்பட்டு கொண்டு தான் இருந்தன, அந்த ப்ரொசஸிங் நடந்து கொண்டு தான் இருந்தன, அது ஒரு போதும் நின்று விடவில்லை. ஆனால் அங்கே நடந்தது என்னவென்றால் விசா கிராண்ட் பண்ணப்படவில்லை. அதிலும் குறிப்பாக ஆஃப் ஷோ ஆஸ்திரேலியாவுக்கு வெளியிலே இருந்து போட்ட விசாக்களுக்குரிய எந்த விதமான அவுட்கம் ரிசால்ட்ஸும் பெரிதாக கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட விசாக்கள் கூட மிகவும் நீண்ட காலம் எடுத்துத்தான் அவர்கள் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் விசா கொடுத்தாலும் நாட்டிற்குள் வர முடியாது என்கின்ற அந்த ஒரு நிலை இருந்தது, அந்த பார்டர் க்ளோஸ் பண்ணி இருந்ததினால், டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததனால். ஆனால் ஆஸ்திரேலியாவிற்குள் இருந்து போட்ட ஆன்ஷோ அப்ளிகன்ஸுக்கு நிறைய விசாக்கள் கிராண்ட் பண்ணப்பட்டு கொண்டிருந்தன, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. இது ஆஃப்ஷோ அப்ளிகன்ஸை தான் மிகவும் பாதித்த ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது கிராண்ட் பண்ணக்கூடிய அந்த காலம் மிக துரிதமாக ப்ரையாரிட்டி பேசிஸிலே சில விசாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. பட் இருந்தாலும் சில விசா அப்ளிகன்ஸ், ஏன் எங்களுக்கு இன்னும் நாங்கள் போட்டு நிறைய காலம் எடுத்து விட்டது, டூரிஸ்ட் விசா கூட பேரண்ட்ஸ் போட்டு இன்னும் கிடைக்காத நிலை இருக்கின்றது என்று நிறைய எங்களுடைய கிளையன்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றார்கள். அதனை நாங்கள் டிபார்ட்மெண்ட்டிலே கேட்டால் அதுக்கு காரணம் ஹை வால்யூம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. டூரிஸ்ட் விசாவுக்கு, பேரண்ட் விசாவுக்கு, ஸ்டூடெண்ட் விசாவுக்கு, நிறைய விசாக்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருவதனால் தான் அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கின்றதை தவிர மற்றபடி அங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அது தொடர்ந்து ப்ராசஸிங் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள்.
சரி, மிக நன்றி மரியம், பல தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.